الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا قوا انفسكم واهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من اتبع نفسه هواها وتمنى على الله او كما قال صلى الله عليه وسلم فغرنيتم الله سبحانه وتعالى ورونك يريتاهم صلاتم سلامم سيدنا النبي محمد صلى الله عليه وسلم அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிவாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் சாபிஉங்கள் தபவு தாபிங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கடமைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாக நம்மை படைத்து அதிலும் முஸ்லிம்களாக அல்லாஹ்வுடைய உண்மையான நல்லடியார்களாக அமைத்து உலகத்தில் இருக்கின்ற வஸ்துக்களையும் நமக்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கிறான். உலகத்துடைய அனைத்து விடயங்களுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். நமது ஒரு அசைவு கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்க முடியாது. மரத்தில் இருந்த ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அறிவின்றி நாட்டமின்றி விழ முடியாது என்பது நமது உறுதியான நம்பிக்கை. கண்ணியமானவர்களே, உலகத்தில் என்ன நிலைமை ஏற்பட்டாலும் அதை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அது நமக்கு சாதகமாக இருந்தால் பொறுமை செய்ய வேண்டும், அதற்கு சுக்ர் செய்ய வேண்டும். நமக்கு பொருத்தமாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அது பாதகமாக ஆகின்ற பொழுது அதை சகித்துக் கொள்ள வேண்டும், பொறுமை செய்ய வேண்டும். அந்த அமைப்பில் கண்ணியமானவர்களே, உலகத்தினுடைய விடயங்கள் மாற்றம் அடைவது இங்கிருந்து அல்லாஹ்விடம் செல்கின்ற அமல்களை பொறுத்துதான். ஒரு வாசலால் அமல்கள் மேலே செல்கின்றன, மறுவாயலால் அல்லாஹ்வுடைய முடிவுகள் கீழே இறங்குகின்றன. நீங்கள் என்னை திருப்திப்படுத்தினால், நான் சொல்கின்றபடி நீங்கள் வாழ்ந்தால், உங்களுடைய ஆட்சியாளர், உங்களுடைய தலைவர், உங்களுடைய பொறுப்புதாரியுடைய உள்ளத்தில் உங்களுடைய அன்பை போடுவேன். மழையை இரவில் பெய்ய வைப்பேன். இரவில் மழை பெய்கிறதா? தூங்கிய பிறகு மழை பொழிகிறது. தூங்கி எழுந்தவுடன் மழை நின்று விட்டது என்றால் இதெல்லாம் நமக்கு ரஹ்மத் செய்கிறான் என்பதற்கு ஒரு அடையாளம். அந்த அமைப்பில் உலகத்தினுடைய நிர்வாகம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. இது முதலாவது நமது நம்பிக்கையாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நாம் ஒன்றை நினைப்பதாக இருந்தால் கூட அதையும் அல்லாஹ் நாடிய பின்புதான் நாம் நாடுகிறோம். வமா தஷாஉன் இல்லா அய்யஷா அல்லாஹ். நீங்கள் ஒன்றை செய்ய நினைப்பது அதை எப்படி செய்தால் நல்லம், இந்த வியாபாரத்தை செய்தால் நல்லம், அங்கு சென்றால் நல்லம் என்று நீங்கள் நினைப்பது கூட அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்கிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான். அந்த அமைப்பில் உலகத்துடைய நிர்வாகம் அல்லாஹுடைய கையில் இருக்கிறது. அந்த அமைப்பிலே கண்ணியமானவர்களே, எல்லோருடைய உள்ளத்திலும் பதிந்த, எல்லோருடைய நாவுகளாலும் பேசப்படுகின்ற, சபை கூடினாலும் இந்த தலையங்கம் இல்லாமல் பிரிவது கிடையாது, அதுதான் நமது நாட்டுடைய இந்த தலைமைத்துவ மாற்றம். நாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, நாட்டுக்கு ஒரு புதிய ஒரு வழி பிறந்திருக்கிறது, நாட்டுக்கு ஒரு நல்ல சுபீட்சமான முன்னோர்கள் அதை வாய் வார்த்தையால் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், வளமான எதிர்காலம் என்று. அந்த எதிர்காலம் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. சொன்னவர்கள் செய்யாவிட்டாலும் வளமான எதிர்காலத்தை அல்லாஹ் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறான். நாட்டுக்கு ஒரு வெற்றி, நாட்டுக்கு ஒரு சுபீட்சம், நாட்டுக்கு ஒரு நிம்மதி, நாட்டுக்கு சிறுபான்மையினருக்கு ஒரு அபயம் என்கின்ற தலைப்பில் நாம் பேசுகிறோம். நாட்டுடைய அந்த பொறுப்பை பற்றி அதிகமாக பேசுகிறோம். உலக மட்டத்திலே சிந்திக்கிறோம், உலக செய்திகளை கேட்கிறோம், பார்க்கிறோம், அதற்கேற்றவாறு பேச்சுக்களை அமைக்கிறோம், அதற்கேற்றவாறு கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம். ஆனால் கண்ணியமானவர்களே, இந்த முடிவும் அல்லாஹ்வுடைய முடிவுதான், அதை பற்றி பேசுவதால் தவறல்ல. நாட்டு தலைவரை பற்றி நாம் பேச முன்னர் நமது வீட்டுக்கு ஜனாதிபதி நாம் ஒவ்வொருவரும். நாடு எப்படி இருக்கிறது, நாட்டு தலைவர் யார், குடிமக்களுடைய நிலைமை எப்படி என்றெல்லாம் சிந்திப்பதை விட பல நூறு மடங்கு என்னுடைய வீட்டுக்கு நான் ஜனாதிபதி, என்னுடைய வீட்டுக்குள் எத்தனை கட்சிகள் என்பதை சிந்திக்க இருக்கிறோம். நான் என்னுடைய வீட்டுக்கு ஜனாதிபதி, வீட்டுடைய ஆளுங்கட்சி என்னுடைய கையிலா அல்லது மனைவியுடைய கையில் எதிர்கட்சியா என்று சிந்திக்க வேண்டிய கட்டம். ஐந்து பிள்ளைகளும் சுயேட்சையாக செயல்படுகிறார்களா, ஐந்து பிள்ளைகளும் கூட்டணியாக செயல்படுகிறார்களா என்று சிந்திக்க வேண்டிய கட்டம். அந்த கட்சி இந்த கட்சியை பற்றி பேசுவதை விட நமது வீட்டுக்குள் எத்தனையோ கட்சிகள், நமது வீட்டுக்குள் கீரியும் பாம்பும், நமது வீட்டுக்குள் மயிலும் பாம்பும், நமது வீட்டுக்குள் பரம விரோதிகள், ஒரே வீட்டுக்குள் வாழ்ந்தவர்கள் ஒருவர் ஒருவரை குத்தி கொலை செய்கின்ற மிக கேவலமான காலத்தில் வாழ்கிறோம். நாட்டை பற்றி, ஊரை பற்றி, உலகத்தை பற்றி, சந்திர மண்டலத்தை பற்றி சிந்திப்பதை விட்டுவிட்டு, 4000 கிலோமீட்டர்களை தங்கால் சிந்திப்பதை விட்டுவிட்டு, 4, 5, 10, 15 ஒரு ஏக்கருக்குள்ளே சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய கடமையில் நாம் இருக்கிறோம். நான் வீட்டுக்கு தலைவர், என்னுடைய மனைவி ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா சிந்திப்போம். என்னுடைய ஒரு பேச்சுக்கு என்னுடைய மனைவி கட்டுப்படுகிறாரா இல்லையா, கட்டுப்படவில்லையா அவர் எதிர்கட்சியில் இருக்கிறார். என்னுடைய 5 பிள்ளைகள், 3 பிள்ளைகள் ஒரு கட்சியும், 2 பிள்ளைகள் மறுகட்சியில் இருந்தால் அவர்கள் சுயேட்சையாக செயல்படுகிறார்கள். இதை பற்றி சிந்திக்க வேண்டிய கட்டம். 5 பேரை கட்டுப்படுத்த முடியாத நாம் எப்படி உலகத்தை பற்றி சிந்திப்பது, அதற்கு என்ன அருகதை இருக்கிறது நமக்கு? 5 பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை, ஒரு மனைவியை கட்டுப்படுத்த முடியவில்லை, ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியால் சரியான ஒரு பெண்ணாக, கட்டுப்படக்கூடிய ஒரு மனைவியாக வாழ முடியாத பொழுது உலகத்தில் இருக்கின்ற காட்சிகளை எல்லாம் வீட்டுக்குள் பார்த்து என்ன பயன்? அந்த காட்சிகள் தான் குடும்பத்தையே சீர்குலைக்கின்றது என்பதையும் நாம் கண்கூடாக நிதர்சனமாக காண்கின்ற வெட்ட வெளிச்சமான உண்மை, யாராலும் மறுக்க முடியாது. எனவே நமது வீட்டை எப்படி நிர்வகிப்பது என்பதுதான் என்னுடைய தலையங்கம். நமது வீட்டை எப்படி முகாமைத்துவம், வீட்டு முகாமைத்துவம் எப்படி, இஸ்லாத்தின் பார்வையில் வீட்டு முகாமைத்துவம், நாட்டு முகாமைத்துவத்துக்கு முன்னால் வீட்டு முகாமைத்துவம். நாட்டை ஆள வருபவர்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது, அவர்கள் நாட்டையே ஆளுகிறார்கள், அவர்கள் நிறைவேற்று அதிகாரம் என்ற பெயரில் நாடியவர்களை கைது செய்கிறார்கள், நாடியவர்களை விடுவிக்கிறார்கள், நாடிய கடையை மூடுகிறார்கள், நாடிய தொழிலை இல்லாமலாக்குகிறார்கள், நாடியவர்களுடைய வருமானத்தை இல்லாமலாக்குகிறார்கள். அவர்கள் நாட்டை ஆளலாம், இன்று நினைத்தால் நாளை ஒரு நாட்டுக்கு செல்லலாம், காலையில் ஒரு நாடு மாலையில் ஒரு நாட்டில் இருக்கலாம். வீட்டுக்குள் மனைவி அவருக்கு கட்டுப்படாவிட்டால் அவருடைய மனசில் இருக்கின்ற வருத்தம் அவருக்கு தான் தெரியும். அவர் ஜனாதிபதி தான், அவர் அமைச்சர் தான், அவர் மந்திரி தான், அவர் பாராளுமன்ற உறுப்பினர் தான், அவர் நகரசபை உறுப்பினர் தான், அவர் மாநகர சபை உறுப்பினர் தான். சொந்த பிள்ளை தனக்கு கட்டுப்படாத வரைக்கும் அவர் ஊரை நாட்டை கட்டுப்படுத்துவதால் அவருக்கு உண்மையான நிம்மதி உள்ளத்துக்கு கிடைக்காது. இறுதியில் அவருடைய முடிவு தற்கொலையாகவும் அமையலாம், அல்லது நாட்டை விட்டு வேறெங்காவது இடம் முகவரி இல்லாத ஒரு இடத்துக்கு சென்று ஒதுங்கலாம். எனவே கண்ணியமானவர்களே, நமது வீட்டை பற்றி சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். நமது குடும்பத்துடைய எதிர்காலம் என்ன? என்னுடைய மனைவி உண்மையாக என்னுடைய விசுவாசமாக என்னுடைய மனைவி தானா? என்னுடைய கணவர் எனக்கு மாத்திரம் விசுவாசமான கணவர் தானா? என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பேச்சுக்கு அணுவும் அசையாமல் கட்டுப்படுகிறார்களா இல்லையா என்று ஒவ்வொருவரும் தனியே இருந்து சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். அதற்கு முதன்மையாக மனைவியை திருத்த முன்னர், மனைவி கணவனை திருத்த முன்னர், தந்தை பிள்ளையை திருத்த முன்னர், பெற்றோர் பிள்ளைகளை திருத்த முன்னர், பெற்றோர் திருந்துவது முதல் கடமை. முதல் கடமை. கண்ணியமானவர்களே, நமது பொறுப்பு வெறுமனே 4-5-10 காசுகள் சம்பாதித்து கொடுப்பதோடு முடியவில்லை. நமது பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாடசாலையில் அல்ல, பல்கலைக்கழகத்தில் அல்ல, நமது பிள்ளைகளுடைய எதிர்காலம் நமது கையில். நூலை போன்று சேலை என்பார்கள், சாயை போன்று பிள்ளை என்பார்கள். அது பழமொழியோ முதுமொழியோ என்ன மொழியாக இருந்தாலும் அது பிள்ளையிலே ஊடுருவுகிறது. நம்முடைய நிலைமை என்ன? நாம் சொல்கின்றபடி நமக்கு பிள்ளை கட்டுப்படவில்லையா? நம்மிடம் என்ன தவறு இருக்கிறது? கண்ணியமானவர்களே, சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். தனிமையில் இதற்கு நேரம் ஒதுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். இதற்கென்று மனசியாலும் அல்ல, நாட்கணக்கில் ஒதுக்கி தனியை உட்கார்ந்து சிந்திப்போம். எனது மூத்த மகன் இத்தனை வயது, அவனுக்கு நான் இப்படி சொன்னால் செய்வானா? எத்தனை பேர் கண்ணியமானவர்களே, நான் மாற்றுக் கருத்து சொல்லவில்லை, பிள்ளைகள் கூட நமக்கு கை தூக்குகின்ற அளவுக்கு பிள்ளைகளை செல்லமாக வளர்த்துவிட்டோம். பிள்ளையுடைய கையால் அடிபட்ட எத்தனை பேர் மனது அழுது கொண்டிருக்கிறது. பிள்ளைக்கு முன்னால் சிரிக்கிறது வாயும் முகமும், உள்ளம் அழுகிறது. ஏன்? இந்த பிள்ளை என்ன இருந்தாலும் என்னை ஓங்கி அறைந்தவன். இவன் 4 பேருக்கு முன்னால் என்னை ஏசியவன், இவன் 4 பேருக்கு முன்னால் என்னை சேவலப்படுத்தியவன் என்றெல்லாம் அழுகிறோம். உங்களுக்கு அடித்தவர்களோ ஏசியவர்களோ அவர்கள் அனுபவிப்பார்கள், நான் அதையும் இணைப்பேன். குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு முறை எப்படி இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருப்பொருளாக அமைகிறது. கண்ணியமானவர்களே, பெற்றோரும் பிள்ளைகளும் என்று ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் போன்று பரம விரோதிகளாக ஒரே வீட்டுக்குள், நாட்டுக்குள் அல்ல ஒரே வீட்டுக்குள் முகம் பார்த்து 30 நாள் ஒரே வீட்டுக்குள் ஒன்றாக உட்கார்ந்து ஒரே சகனிலே சாப்பிட்டு 3 மாதம் வாழ்க்கையில் பெற்றோரும் பிள்ளைகளும் சந்திப்பதே பெருநாளைக்குத்தான். வாழ்க்கையில உம்மாவும் பாப்பாவும் இருக்கிறார்கள் என்று பிள்ளைகளுக்கு நினைவு வருவதே அந்த பெருநாளைக்குத்தான். கபிரிஸ்தான், எத்தனையோ பேரை கபருக்கு அனுப்பிவிட்டோம், ஒதுக்கினோம், அடித்தோம், ஏசினோம், அவர்களை முதியோர் இல்லத்தை விட கேவலமான முறையில் நடத்தினோம், வீட்டுக்குள் வைத்து அவர்களை வதைப்படுத்தி கபருக்குள் அனுப்பிவிட்டோம். கபர் எந்த இடத்தில் இருக்கிறது என்று கூட எத்தனையோ பிள்ளைகளுக்கு தெரியாது. இதுவா பெற்றோர்களுக்கு நாம் செய்கின்ற கடமைகள்? கண்ணியமானவர்களே, உறவு முறை சீராக எல்லோரும் சொல்வார்கள் ஒரு வார்த்தை, நீ தெரிந்து உலகம் தெரிந்தும் என்று. அதை நாம் அப்படி வைப்பதனால் தான் இந்த திருத்தம் இல்லாமல் இருக்கிறது. நாம் தெரிந்தினால் உலகம் தெரிந்தும் என்று மாற்றுவோம். இதுவும் ஒரு அரபு பழமொழிதான், ஹதீஸ் சாராம்சத்தில் உள்ள ஒரு பழமொழிதான். உன்னை நீ திருத்தி உலகம் திருந்தும். அரபு பழமொழி. தமிழ் பழமொழியை விட புராதனமானது, பழமை வாய்ந்தது அரபு பழமொழி, நமது அடிப்படை மொழி. அஸ்லஹ் நஃப்ஸக், நீ உன்னை திருத்தி உலகம் திருந்தும். மக்கள் திருந்துவார்கள், அவர் திருந்தினால் நான் திருந்துவேன் நடக்காது. அவர் திருந்தும் திருந்தாத வரை நீங்களும் திருந்த மாட்டீர்கள். நான் திருந்த வேண்டும், நான் திருந்த வேண்டும். திருந்துவதற்கு ஒரு சிந்தனை நமது உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஒரு சிந்தனை. என்ன சிந்தனை? நாம் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் 25 தடவைகள் நினைக்க வேண்டிய அந்த சிந்தனை. ஒவ்வொரு நாளும் 25 தடவைகள் ஓத வேண்டிய ஒரு துஆ. கவலைக்குரிய விடயம், 5 நேர தொழுகைகளில் ஒரு தொழுகையில் கூட இன்று ஓத காண்பதில்லை நாம். தொழுகைக்கு பின்னர் துவாவுக்கே உட்காராத சமூகம் நாம். சலாம் கொடுத்தவுடன் ஓடுகின்ற சமூகம் நான். இந்த ஊரை மையப்படுத்தி பேசவில்லை, நான் உலகத்தை மையப்படுத்தி பேசுகிறேன். சலாம் கொடுத்தவுடன் ஏதோ கிணற்றில் யாரோ விழப்போகிறார்கள், காப்பாற்ற போகிறேன், பரவாயில்லை, தொழுகையை விட்டு விட்டு கூட போய் காப்பாற்றலாம். அங்கே வீட்டுக்கு தொழுது கொண்டிருக்கும் பொழுது பக்கத்து வீடு நெருப்பு பத்தி எரிகிறது, அணைப்பதற்கு தொழுகை முடியும் வரைக்கும் பார்க்க தேவையில்லை, தொழுகை விட்டு விட்டு ஓடலாம். ஏதோ யாரோ கிணற்றில் விழப்போவது போன்றும் நாம் காப்பாற்றப் போவது போன்றும் சலாம் கொடுத்தவுடன் ஓடினால் இப்படியான துவாக்கள் எப்படி சகோதரர்களை நமக்கு காதுக்கு விழும், எப்படி விழும்? அந்த துவா என்ன? அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபில் மௌத். ஒவ்வொருவர் மோத வேண்டும். இப்பொழுதே மனதமிடுங்கள், உலமாக்களிடம் கால் மடிக்கின்ற துவாவை எழுதி ஓதுங்கள். மௌத்து இலேசாகும், மௌத்து பரக்கத்தாக ஆகும், மௌத்தின் பொழுது சுவர்க்கத்தை பார்த்து கொண்டு உயிர் பிரியும். எத்தனை பேருக்கு இந்த துவா பாடம்? எத்தனை பேர் இமாம் ஓதுகின்ற அந்த துவாவுக்கு ஆமீன் சொல்வதற்கு உட்காருகிறோம்? கண்ணியமானவர்களே, அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபில் மௌத், எனக்கு மௌத்திலே பரக்க செய்வாயாக. வஸீமா பாதல் மௌத், மௌத்துக்கு பின்னல் வரக்கூடிய கபரிலே எழுப்பப்படுகின்ற அந்த மஹ்ஷர் மைதானத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்ற அந்த இடத்திலே அந்த கட்டத்திலே சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய அந்த முஸ்தகீம் என்ற அந்த நேரான அந்த பாலத்தை கடக்கின்ற சமயம் எனக்கு பரக்கத்து செய்வாயாக. 25 தடவைகள் ஓத வேண்டிய துஆவை 25 வயதாகியும் ஒரு தடவை ஓதி இருக்கிறோமா? 65 வயதாகியும் ஒரு தடவை ஓதி இருக்கிறோமா? 70 வயதாகியும் ஒரு தடவை ஓதி இருக்கிறோமா? சிந்திப்போம். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அவர்கள்? அவருடைய அந்தஸ்து என்ன? அவர்களுடைய கண்ணியம் என்ன? அவர்களுடைய சக்கராத் எப்படி இருந்தது? சென்ற மாதங்களில் அதிகமாக கேட்டிருப்போம், ரபியுல் அவ்வல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்பட்ட மாதம். அந்த நபி 25 தடவைகள் ஒவ்வொரு நாளும் ஓதுவார்கள். 25 வயது ஆகியும் ஒரு தடவையும் ஓதாவிட்டால், 70 வயதாகியும் ஒரு தடவையும் ஓதாவிட்டால், இன்று நான் சக்கரா நிலைமைக்கு வந்தால் என்ன நிலைமை? மௌத்து பரக்கத்தா, முசீபத்தா? மௌத்தை நினைக்காததுதான் நமக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய நஷ்டம். பரம்பரை பரம்பரையாக சொத்து சேர்ப்பதை சிந்திக்கிறோம், தவறல்ல. அந்த சொத்துக்கள் ஹலாலாக யாருக்கும் ஏமாற்றாமல், வஞ்சகம் இல்லாமல், யாருக்கும் துரோகம் செய்யாமல், யாருடைய பண மோசடியும் செய்யாமல், ஊழல் இல்லாமல், லஞ்சம் இல்லாமல் இருக்கும் என்றிருந்தால், அது ஜகாத்து கொடுக்கப்படும் என்றிருந்தால், சதக்கா கொடுக்கப்படும் என்றிருந்தால், மஸ்ஜிதுகளுக்கு கொடுக்கப்படும் என்றிருந்தால், ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்டு என்றால், அனாதைகளுக்கு கொடுக்கப்படும் என்றிருந்தால், விதவைகளுக்கும் கொடுக்கப்படும் என்றிருந்தால், நோயாளிகளுக்கும் கொடுக்கப்படும் என்றிருந்தால், பொது சேவைகளுக்கும் செலவழிக்கப்படும் என்றிருந்தால், அது நமது கபருக்கு துண்டிக்காத நன்மை. கபருக்கு சென்றாலும் அந்த நன்மைகள் வந்து கொண்டிருக்கும். கண்ணியமானவர்களே, மௌத்தை நினைப்போம். மௌத்துக்கு வயது கிடையாது. திருந்துவதற்கு ஒரே ஒரு வழி மௌத்தை நினைப்பதே. மூத்து கபிலான் சமூத்து என்றார்கள். பெரும்பாலும் நினைக்கிறேன் உமர் ரதியல்லாஹுவர்கள் சொன்னவருடைய பெயர் உறுதி இல்லை, பெரும்பாலும் உமர் ரதியல்லாஹுவர்கள், நீங்கள் மௌத்தாக முன்னர் மையத்து போன்று நடித்து பாருங்கள், நீங்கள் கற்பனை செய்யுங்கள். நான் இப்பொழுது ஜும்மாவில் உட்கார்ந்திருக்கிறேன், மஸ்ஜிதுல் ஃபலாஹில் உட்கார்ந்திருக்கிறேன், நான் ரியாத் நகரில் உட்கார்ந்திருக்கிறேன். கண்ணியமானவர்களே, நான் சின்னியாவில் இப்பொழுது ஜும்மாவுடைய ஹொத்துபாவை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த ஹொத்துபா தொழுகை ஹொத்துபா முடிந்து இந்த ஜும்மா தொழுகை தொழுவது உறுதி கிடையாது. எத்தனை பேருடைய மையத்தை கேள்விப்பட்டோம், மஸ்ஜிதிலே அவர் சுஜூதில் மௌத்தாகினார். ஜும்மாவுடைய நாள் அன்றைய தினமும் அந்த மஸ்ஜிதிலே மௌத்தை பற்றி ஓதப்பட்டது என்ற பல கதைகளையும் கேட்டிருக்கிறோம். நான் மௌத்தை பற்றி நீண்ட நேரம் பேச வரவில்லை. நான் திருந்துவதற்கு ஒரு வழி, நான் மௌத்தாகினால் என்ன நடக்கும்? இப்பொழுது தலைவலியா? மனைவிக்கு சொன்னால் ஓடி சென்று அந்த அந்த பாமை கொண்டு வந்து கிரீமை பூசி தலைவலிக்கு தலையை நசுக்கி விடுவார். மகளுக்கு சொன்னால் ஓடி போய் அங்கே சளியாக இருக்கிறதும்மா கொஞ்சம் தேநீர் ஊற்றித்தா, இஞ்சி போட்டு ஊற்றித்தா என்றால் மகள் அங்கே ஓடி சென்று தேநீரை ஊற்றி கொண்டு வரும். மகனிடம் சென்றால் மகனே சற்று இந்த மருந்து தேவைப்படுகிறது, போய் வாங்கி கொண்டு வா என்றால் மகன் விரைவாக சென்று அவன் மோட்டர் பைக்கிலே சென்று விரைவாக ஓடி வந்து வாங்கி தருவான். உலகத்தில் நமக்கு நபர்கள் இருக்கிறார்கள் உதவிக்காக. கண்ணியமானவர்களே, சக்கராத் வந்துவிட்டால் யாராலும் அந்த அன்பு பாசம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற கருணை எதனாலும் அந்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை தடுக்க முடியாது. இஸ்ராயில் என்பதை விட இஸ்ரவேல் என்பதுதான் அந்த மலக்குடைய சரியான பெயராக இருக்கும். இஸ்ரவேல் என்பது தவறான கருத்தாக இருக்கும். இஸ்ரவேல் என்பது அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர். அது பனு இஸ்ரவேலர்களுடைய அந்த உச்சரிப்பில் வருவது இஸ்ரவேல். ஐனும் ராவும் உச்சரிக்கப்பட வேண்டும். ஆங்கிலத்தில் ஜெட் வர வேண்டும். அந்த ஜெட் வந்தால் தான் அந்த மலக்குடைய பெயர் சரியாக இருக்கும். இஸ்ரவேல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகையை அன்பு மகள் பிளேண்டி ஊற்றி தரலாம். அந்த பிளேண்டியுடைய ஒரு மிளரை குடிக்க முன்னர் ரூஹு கைப்பற்றப்படும் என்றால் அந்த மகளால் ஒரு யூனிட் தேநீரை கூட வாய்க்குள் விட முடியாது. இட்டாலும் தொண்டையால் தாண்ட வைக்க முடியாது. அது வடியும். கண்ணியமானவர்களே, அப்படியான ஒரு கட்டம் வர இருக்கிறது. ஒவ்வொருவரும் சிந்திப்போம். நான் நேற்று யார்? எனக்கு வயது 20. 20 வருடத்துக்கு முன்னர் நான் எங்கே? நான் பிறந்த தினத்திலிருந்து 10 மாதத்துக்கு முன்னர் எங்கே? நான் பிறந்த தினத்திலிருந்து 10 மாதங்களுக்கு முன்பு எங்கே? கண்ணியமானவர்களே, நாளை எங்கே? இந்த நிலைமையில் மௌத்து வந்தால் என்னுடைய முடிவு என்ன? நல்லவர்களுக்கு மலக்குமார்கள் சுவர்க்கத்திலிருந்து கஃபன் கொண்டு வருவார்கள். கெட்டவர்களுக்கு கண்டாயுதங்களை கொண்டு வருவார்கள், சங்கிலிகளை கொண்டு வருவார்கள். நல்லவர்களுக்கு மலக்குடைய முகத்தை பார்ப்பதே ஒரு ரசிப்பாக இருக்கும். மலக்கு வருகின்ற பொழுது வாசத்தோடு வருவார், நறுமணத்தோடு வருவார். நல்லவர்கள் அந்த மலக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த இன்பமே ஒரு இன்பமாக இருக்கும். ஆனால் நான் அந்த மலக்கு அழகாக வருவாரா? அந்த மலக்கு அவர் ஒரு அசிங்கமான தோற்றத்தில் என்னிடம் வரக்கூடிய நிலைமையாக இருக்கிறேன். கண்ணியமானவர்களே, இப்பொழுது நான் மௌத்தாகினால் எங்கு செல்வேன்? என்னுடைய மௌத்துடைய நேரத்தில் என்னுடைய ரூ கைப்பற்றப்படும் பொழுது நான் எப்படி இருப்பேன்? ஒவ்வொருவரும் வயது கட்டுப்பாடில்லை சிந்திக்க வேண்டும். இன்று மௌத்துக்கு வயது கட்டுப்பாடில்லை. கேள்விப்பட்டோமே, பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள் செய்திகளை. 4 தினங்களுக்கு முன்னர் 4 வயது குழந்தை 22-ஆம் மாடியிலிருந்து கீழே விழுந்து மரணம். நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன உத்தரவாதம்? கண்ணே பொண்ணே என்று வளர்க்கிறோம், பெற்றெடுக்கிறோம். கற்பிணி, ஒரு கற்பிணி தாய். கண்ணியமானவர்களே, நமது தாய்மார்களை ஒரு பொழுதும் மறக்க கூடாது. நான் ஒரு ஜனாதிபதியாக இருக்கலாம், நான் ஒரு அமைச்சராக இருக்கலாம், நான் ஒரு பெரிய பட்டதாரியாக இருக்கலாம், நான் கலாநிதியாக இருக்கலாம், நான் BA ஒரு இளமானியாக இருக்கலாம், நான் MA ஒரு முதுமானியாக இருக்கலாம், நான் கௌரவ ஆசிரியராக இருக்கலாம், நான் கையசைத்தால் 10 பேர் தலை சாய்க்கலாம். என்னுடைய தாய்க்கு ஆணாவும் தெரியாது, என்னுடைய தாய்க்கு ஏ தெரியாது, என்னுடைய தாய்க்கு சூரா ஃபாத்திஹா மாத்திரம்தான் ஓத தெரியும், என்னுடைய தந்தைக்கு குர்ஆனில் அந்த அளவு ஆற்றல் இல்லை. நான் ஹாஃபிஸ், நான் ஆலிம், நான் குர்ஆனில் தேர்ச்சி பெற்றவன். எந்த அந்தஸ்தை அடைந்தாலும் தாய் தாய் தான், தந்தை தந்தை தான். இவர்களை மறக்க முடியாது. இவர்களுடைய கபர் இருக்கின்ற இடம் 1000 வருஷம் போனாலும் நமது பரம்பரைக்கு தெரிய வேண்டும். இந்த இடத்தினுடைய மூதாட்டியுடைய ஒரு கபர் இருக்கிறது, அதற்கு நாம் வழிவகை செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஞாபகம் வைத்திருக்கிறோம்? கண்ணியமானவர்களே, நமது நிலைமையும் இதுதான். 4 வயது பிள்ளை மரணம் என்றால், 20 வயது வாலிபர் மரணம் என்றால், 16 வயது வாலிபர் மரணம் என்றால், 50, 60, 40 தாண்டிய நமக்கு என்ன உத்தரவாதம்? பழமொழி, இந்த கருத்தில் ஹதீஸும் வந்திருக்கிறது. நான் பழமொழிகளை முன்வைப்பது இலகுவாக விளங்கலாம் என்பதற்காக, உங்களுக்கு முடி பழுப்பதே உங்களுக்கு நீங்கள் மரணிக்க போகிறீர்கள் என்ற மரண அறிவித்தல். உங்களுக்கு முடி பழுப்பது, நரைமுடி ஏற்படுவது உங்களுக்கு மரண அறிவித்தல் செல்கிறது. கூடிய சீக்கிரம் நீங்கள் மரண அறிவித்தல் உங்களுக்கே நீங்கள் பள்ளிக்கு கொடுக்க வேண்டிய தயாரிப்பை செய்யுங்கள். கண்ணியமானவர்களே, அப்படியான வாழ்க்கையில் என்ன தவறுகளும் குற்றங்களும் நிறைந்து காணப்படுகிறது. தொழுகையுடைய நிலைமை, கண்ணியமானவர்களே, தொழுகை இன்று அல்லாஹ்வுடைய நன்றிக்குரிய ஒரு காலமாக இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு தந்த சோதனைகள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற அந்த தன்மை வந்தால் வாழ்க்கை திருந்தும். அதை நான் சுக்குர் என்று சொல்வார்கள். எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ் தந்தது. என்னுடைய குடும்பம் அல்லாஹ் தந்தது. எத்தனை பேர் திருமணம் முடித்து 10, 15, 20 வருடங்கள் 60 வயதில் மரணிக்கிறார்கள். ஒரு குழந்தை இல்லாமல், ஒரு குழந்தை இல்லாமல் 10 வருடத்தில் 4 பிள்ளைகளை அல்லாஹ் தந்திருக்கிறார் என்றால், இந்த பிள்ளைகள் கண்ணியமானவர்களே, இவர்கள் சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட தயாரிப்பு செய்யப்படவில்லை. வீட்டுடைய சூழல் எவ்வாறு இருக்கிறது? வீட்டுடைய சூழல் எவ்வாறு இருக்கிறது? 20-30 வருடங்களுக்கு முன்னர் மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் நமது கிராமங்களில், நமது ஊர்களில் என்ன ஓசை கேட்கும்? அது சஹாபாக்களுடைய காலத்தில் கேட்ட ஓசை. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது நபி அவர்கள் பாதையில் செல்கின்ற பொழுது பெரும்பாலும் அந்த நேரம் இரவு நேரம் மகரிபிஷாவுக்கு உட்பட்ட நேரம் என்றுதான் அங்கே சம்பவத்தில் விளக்கப்படுகிறது. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு யார் தெரியுமா? லக்கத் உதீத மிஸ்மாரன் மின் மசாமீரி தாவூத். நீ அபு மூசாவே, நீங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட குரல் வளம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழகிய குரல் உள்ளவர்கள். குர்ஆனுக்கு பாவித்தார்கள், பாடலுக்கு பாவிக்கவில்லை, நாட்டியத்துக்கு பாவிக்கவில்லை, நடனத்துக்கு பாவிக்கவில்லை, சங்கீதத்துக்கு பாவிக்கவில்லை. அழகிய குரலை சினிமா பாடலுக்கு பாவித்தால் 5 வருடம் அல்ல, 5 மாதமும் நிலைத்திருக்காது. அதை குர்ஆனுக்கு பாவித்தால் மௌத்து வரைக்கும் அந்த குரலை அல்லாஹ் பாதுகாப்பான், மௌத்து வரைக்கும் பாதுகாப்பான். அவர் 50 பாட்டு படித்திருப்பார். அவருடைய பாட்டை கேட்டு யாருடைய உள்ளமும் மிருதுவாக இருக்காது, நயவஞ்சகம் வளர்ந்திருக்கும். அவருடைய குரல் வளத்தை ஆணோ பெண்ணோ குரலை, இனிய குரலை அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாத்திரமாக பாவித்தால் காலப்போக்கில் அவருடைய குரல் அருவருக்கத்தக்க நிலைமையில் தான் அவருடைய முடிவு வரும். ஆனால் குர்ஆனுக்கு பாவித்தால், இஸ்லாமிய விடயங்களுக்கு பாவித்தால் அது குரல் வளர்ந்து கொண்டே போகும். அவருடைய குரலை கேட்டு கண்ணீர் வடித்தவர்கள் 1000 எனவே கண்ணி மடனை அந்த அபு மூசாவின் மகருக்கு பின்னால் சத்தமாக குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வேலை உள்ளவர்கள், எவ்வளவு வேலைப்பட உள்ளவர்கள், எவ்வளவோ பொறுப்புள்ளவர்கள். அங்கு வகி இறங்கினால் அங்கு போக வேண்டும், அந்த பொறுப்பு இந்த பொறுப்பு. அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையில் நின்று கொண்டு அவருடைய வீட்டு சுவருக்கு அருகிலே காதை வைத்துக் கொண்டு அந்த அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கிராத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் இறங்கிய நபி ஒரு சாதாரண சஹாபியுடைய கிராத்தை கேட்கிறார்கள். என்ன சொல்ல வருகிறேன், மகரிபிஷாவுக்கு மத்தியில் கேட்க வேண்டிய சத்தம் குர்ஆன் எத்தனை வீட்டில் கேட்கிறது? எத்தனை வீட்டில் 5 பேருக்கு 20 குர்ஆன் இருக்கிறது, ஒருவருக்கு 4 குர்ஆன் வீதம், சில வீடுகளில் 5 வீதம், 25 குர்ஆன் இருக்கிறது. ஒரு குர்ஆனை கூட தொடாமலே கரையான் அடித்து விட்டது. இதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். குர்ஆன் இருக்கிறது கீழ்த்தட்டிலே, ஆனால் முசீபத் பிடித்த யாரும் தவறா இருக்கக்கூடாது. அந்த ஹராமான வீட்டுக்குள்ளே பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் பிரிக்கக்கூடிய, கணவனை மனைவியை சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய, மனைவி கணவனை சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய, கணவனுக்கு ஏசக்கூடிய, மனைவிக்கு அடிக்கக்கூடிய, பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு தெரியாமல் கள்ளத்தனமாக வேறு வேறு பாவங்களில் ஈடுபட தூண்டுகின்ற அந்த கருவி குர்ஆனுக்கு மேலே இருக்கிறது. குர்ஆன் தூசி பிடிக்கிறது, துடைப்பதற்கான இல்லை. கண்ணியமானவர்களே, யாரும் தவறாக இருக்க வேண்டாம். சில வீடுகளில் குறை சொல்லி காட்டுவதல்ல, நாம் எங்கிருந்து திருந்த வேண்டும், நாட்டில் மற்றவர்கள் திருந்த முன்னர் வீட்டில் நாம் திருந்த வேண்டும். சொல்லுவதற்குள்ள முசல்லா, காபத்துல்லாவுடைய அந்த படம் போட்ட முசல்லா, மதீனா முனவராவுடைய அந்த படம் போட்ட முசல்லாவால் எதை மூடி வைத்திருக்கிறோம்? அந்த காபத்துல்லா எது? அந்த மதீனா நபியவர்களுடைய கபர் இருக்கின்ற மஸ்ஜித், அதனுடைய போட்டோ, இதை இந்த பட்டியை மூடுவதற்கு இருக்கும் என்றால் நமது வீட்டில் முசீபத்தா ரஹ்மத்தா நாம் முடிவு செய்வோம். கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு நாளைக்கு 5 தடவை பிரச்சனையா? இதுதான் முசீபத். அதான் சொல்கிறது கண்ணியமானவர்களே, சவுண்டை குறை என்று சொல்கிறோம். சில வீடுகளில் சவுண்டே குறைப்பது கிடையாது. ஏன்? அந்த சத்தம் அதனுடைய சத்தத்தை விட கூடுதலாக இருக்கிறது. எங்கு போகிறது நமது வாழ்க்கை? இந்த நிலைமையில் நாம் மௌத்தாகினால் எனது குமரு என்னுடைய முகத்தில் கறி பூசுமா, எனது முகத்தில் ஒளி ஏற்படுத்துமா? எனது மகன், இப்படியான வீட்டுக்குள் வளர்ந்த மகன், எனது முகத்தில் கறி பூசுவானா? 4 பேருக்கு முன்னால் தலையில் இருந்து வாழ வைப்பானா? எத்தனை பேருடைய தலை குனிந்து விட்டது. கண்ணியமான திருந்துவோம், அதற்கு முன்னர் நாம் திருந்துவோம். அதானா மஸ்ஜிதில் கேட்க வேண்டும். அதான் வீட்டில் கேட்கக்கூடிய ஒன்று அல்ல, மஸ்ஜிதில் ஹவுலுக்கருகில் மிஸ்வாக்கை துளக்கிக் கொண்டு, பள்ளி துளக்கிக் கொண்டு, அதான் கேட்க வேண்டிய நாம் ஹெட்செட் அடித்துக் கொண்டு மஸ்ஜிதுடைய வாசலுக்கு முன்னால் த்ரீ வீலிலும் மோட்டர் சைக்கிளிலும் பைக்கிலும் உட்கார்ந்து இக்காமத் சொல்லப்படுகிறது. இமாம் ஜமாத் வெளி ஸ்பீக்கர் போட்டு நடைபெறுகிறது. அல்லாஹ்வுடைய கலாம் ஓதப்படுகிறது. காதுக்குள் இயர்போன் இருக்கிறது. இங்கே ஆமீன் சொல்கிறார்கள், அங்கே என்ன சத்தம் கேட்கிறது? கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுக்கு முன்னால் நான் இந்த ஊரை மையப்படுத்தி பேசவில்லை, உலகத்தை நாட்டை மையப்படுத்தி நான் பேசுகிறேன். நான் இந்த ஊருக்கு 1-2 தினங்களுக்கு முன்னர் தான் வந்திருக்கிறோம். ஆனால் இன்று உலகத்துடைய நிலைமை, ஒரு கூட்டம் இப்படியும் இருக்கிறார்கள், கண்ணியமானவர்களே, மையா மைய வாடிக்கு மையத்து தொல வந்து கூட மையத்து தொழாமல் வெளியே நிற்கின்றவர்கள் எத்தனை பேர்? ஏன் வந்தால் தொழ வேண்டும், தொழுவதற்கு உதவு செய்ய வேண்டும், உதவு செய்ய தெரியாத எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனை சுஜூது செய்து விட்டோம், உதுவே கூடாது. எங்கு படிப்பது? 50 வயதில் எங்கே மதரசா? 60 வயதில் எங்கே மதரசா? உலமாக்களை அணுகுங்கள், நல்லவர்களை இணையுங்கள், நல்ல மக்கள் காலடிக்கு வந்தால் கண்ணியப்படுத்துங்கள். நல்ல மக்கள் புத்திமதி சொல்கின்ற பொழுது கால் மடித்து கேளுங்கள், காது கொடுத்து கேளுங்கள். அவர்கள் பணம் கேட்டு வரவில்லை, அவர்கள் கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி வரவில்லை. அவர்கள் வந்திருக்கிறார்கள், நாங்களும் முஸ்லீம்கள், நாங்கள் திருந்த வேண்டும், நாங்கள் திருந்தி நீங்களும் நல்லவர்களாக மாறி எல்லோரும் சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும். கண்ணியமல்லை, திருத்தத்தை வீட்டுக்குள் இருந்து ஆரம்பிப்போம். வீட்டை திருத்த முன்னர் ஒவ்வொருவரும் திருந்துவோம். 5 துறைகளில் சீராக இருக்க வேண்டும். நான் அந்த 5 துறைகளை சுருக்கமாக விவரித்து முடிக்கிறேன். அந்த 5 நாம் எப்படி இருக்கிறோம்? 5 துறை தான் பிரதான துறைகள். எந்த துறை, எந்த இபாதத்தை, எந்த எந்த உலகத்தில் உள்ள துறைகள் எடுத்தாலும் இந்த 5க்குள் சுருங்கும். ஈமான், விசுவாசம், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை எந்த அளவு இருக்கிறது, அதனுடைய ஒரு இபாதத், தொழுகை, நோன்பு, ஜகாத். கண்ணியமானவர்களை, ஜகாத் இருக்கிறது, இது நம்மோடு இருக்கும் என்றிருந்தால் அழுச்சி. நான் இடையிலே ஜகாத் என்ற அந்த தலைப்புக்குள் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். நீங்கள் யாரும் என்னோடு கோபிக்க மாட்டீர்கள் என்பது என்னுடைய பேரவா. நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த மாகாணத்தில் நானும் ஒரு பிறந்த பிள்ளை அல்ல என்றிருந்தாலும் நான் இந்த மாகாணத்தில் பிறந்தது போன்ற உறவோடு சொல்கிறேன். கண்ணியமானவர்களே, கிழக்கு மாகாணம் என்பது வெளிநாட்டுக்கு குமரிகளையும் பெண்களையும் அனுப்புவதில் முதலிடம். ஏன் இந்த நிலைமை? சொத்தத்தை பாலாக கொடுத்தது, ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது தாயுடைய வருத்தத்தை நீங்கள் ஆய்வு செய்திருப்பீர்கள். படித்தவர்கள், படிக்காதவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஒரு மனிதரால் தாங்க முடியும். எனக்கு அந்த கணக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் பார்த்த ஒரு தகவல் தான், ஒரு விஞ்ஞான தகவல், ஒரு அந்த உயிரியல் தகவல், 47 என்று நினைக்கிறேன் யூனிட்டுகள் தான் வருத்தம் தாங்க முடியுமாம் ஒரு மனிதனுக்கு. ஆனால் பெரும்பாலும் ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கின்ற பொழுது மேலதிகமாக 10 லட்சம் யூனிட்டுகள் வருத்தம் ஏற்படுகிறது. இப்படி பெற்று வளர்த்த பிள்ளை 16 வயது, 20 வயதாக காட்டி, 18 வயதாக காட்டி, நமது பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு பெண்ணுடைய பெயர் முழு உலகத்துடைய மீடியாக்களிலும் ஒழித்தது. அது பழைய குருடி கதவை திரடி என்ற தலைப்பில் செல்கிறது. நான் ஒன்றை பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, செல்வந்தர்களே, பணக்காரர்களே, வசதி உள்ளவர்களே, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பணம், உங்களுடைய வங்கி கணக்கு, உங்களுடைய தோட்டம், உங்களுடைய வாகனம், உங்களுடைய மதில் சுவரு என்று நீங்கள் வாழ்வீர்கள். ஏழை குடும்பத்தில் இருந்து வெளிநாடு செல்கின்ற பெண், ஏழை குடும்பத்தில் இருந்து வெளிநாடு செல்கின்ற அந்த குமரி, ஏழை குடும்பத்தில் இருந்து பிள்ளையை வளர்க்க வேண்டிய 2 பிள்ளைகளுக்கு கல்வி ஊட்ட வேண்டிய, பராமரிக்க வேண்டிய 28-30 வயதை சேர்ந்த அந்த தாய் அங்கே சென்று அந்த அரபிக்கோ அந்த வெள்ளைக்காரனுக்கோ அடிமையாக வாழ்ந்து, வேலைக்காரியாக வாழ்ந்து, ஏன் அவருடைய வேலையை மாத்திரம் அல்ல உடலையும் தியாகம் செய்து ஒரு பெண் சீரழிவாள் என்றிருந்தால் உங்களுடைய சொத்து கூடிய சீக்கிரம் ஜகாத்தை விட்டு ஒதுங்கும் என்றிருந்தால், ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்காமல் இருக்கும் என்றிருந்தால் ஒரு நிமிடத்தில் சொத்தழியும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பொறுப்புதாரிகள் ஒவ்வொருவரும், அந்த பணக்காரன் பொறுப்பாக முன்னர் அந்த குமருடைய தந்தை பொறுப்புதாரி. என்ன நடக்கிறது வெளிநாட்டில்? எத்தனை ஆடியோக்களை கேட்டிருக்கிறோம், எத்தனை குரல் பதிவுகளை கேட்டிருக்கிறோம், எத்தனை வீடியோக்களை பார்த்திருக்கிறோம், ஏன் நமது ஊரை சேர்ந்த குமரர்களுடைய கதறல்களை கேட்டிருக்கிறோம். மரணம் மாத்திரம்தான் அந்த பெண்ணுக்கு எஞ்சி இருக்கிறது. தற்கொலை செய்யக்கூடிய நிலைமைக்கு கூட அந்த பெண்கள் சென்றிருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? இலக்கா வளர்த்தோம் இரத்தத்தை பாலாக தாய்மார்களை நோக்கி நான் கேட்கிறேன், இதற்காகவா நாம் கடல் தொழில் செய்தோம்? இதற்காகவா உடம்பை வெண்மையாக இருக்க வேண்டிய நாம் கருப்பாகி இருக்கிறோம்? எத்தனை பேர் 15-20 வயது வரைக்கும் வெண்மையான உடல் உள்ளவர்கள் இன்று கருப்பாக மாறி இருக்கிறோம்? யாருக்காக? இந்த பிள்ளைகளுக்காக. இவர்களை குமராகியவுடன் அரபியிடம் ஒப்படைப்பதற்காக அறுப்பாகிறோம். இவர்கள் குமராகியவுடன் அரபியிடம் அப்படியே முழுமையாக ஒப்படைப்பதற்காக கடலில் காய்ந்தோம். சிந்தியுங்கள், இதைவிட சிறந்தது பிச்சை எடுத்து குடும்பத்தை காப்பாற்றுவது. இதைவிட சிறந்தது பிச்சை எடுப்பதும் கேவலம் தான், ஆனால் இதைவிட சிறந்தது. எனவே கண்ணியமானவர்களே, ஜக்காத்தில் கவனம் செலுத்துங்கள், சதக்காவில் கவனம் செலுத்துங்கள். பக்கத்து வீட்டை பாருங்கள், அடுத்த வீட்டை பாருங்கள், தூர சொந்தத்தை பாருங்கள். சொந்தம் இல்லையா, ஒரு வீடு ஏழை குடும்பமா, மாதாந்தம் ஏதாவது அனுப்புங்கள், அரிசி அனுப்புங்கள், பருப்பை அனுப்புங்கள், சீனியை அனுப்புங்கள். ஏழை குடும்பமா, வெளிநாடு செல்கிறதா, அதுக்கு நன்றாக தைக்க தெரியுமா, ஒரு மெஷினை வாங்கி கொடுங்கள். அந்த பிள்ளைக்கு, அந்த வீட்டில் உள்ள பெண்களுக்கு ஏதாவது வேலை தெரியுமா, வீட்டில் இருந்து கொண்டு வேலை செய்வதற்கு தொழில் கொடுங்கள். இது தனித்தலையங்கம், ஜகாத் சதக்கா சீராக இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிம். அடுத்ததாக கொடுக்கல் வாங்கல், இபாதத்துக்கு அடுத்ததாக கொடுக்கல் வாங்கல். ஏமாற்று, வஞ்சகம், நயவஞ்சகம் தவறு. மற்றவருடைய பணத்தில் ஒரு ரூபாய் இருந்தாலும் பத்து ஹஜ் முடித்து காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் மௌத்தாயினாலும் சொர்க்கம் போக முடியாது. மற்றவருடைய பணத்தில் ஒரு ரூபாய் கொடுக்காத நிலைமையில் மௌத்தாகினால், அவன் மன்னிக்காமல் மௌத்தாகினால், காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் மௌத்தாகினாலும் அல்லாஹ் குடிப்பான். எனவே கொடுக்கல் வாங்கல். என்னுடைய வீட்டுக்குள், என்னுடைய பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, தாய்மார்களுக்கு, தந்தைகளுக்கு, என்னுடைய சகோதர சகோதரிக்கு, வேறு யாருடைய பணத்திலிருந்தும் ஒரு சொத்து, ஒரு சோற்று மணி நான் போக விட மாட்டேன். ஒவ்வொருவரும் யாருக்கு என்ன கணக்கோ கொடுக்க ஆரம்பியுங்கள். திருத்தம், கொடுக்கல் வாங்கலில் திருந்துவோம். ஹஜ் என்ன, உம்ரா என்ன, ஹஜர் லஸ்வதை முத்தமிட்டுக் கொண்டு மௌத்தாகினாலும் சொர்க்கம் போக முடியாது இவர் மன்னிக்காமல். எனவே அடுத்ததாக குணம், அஹ்லாக், நற்குணங்கள், விட்டுக் கொடுப்பு, பகை, வஞ்சகம், இதை விடுவோம். குரோதத்தை விடுவோம். என்ன என்ன கண்டோம், மச்சானும் மச்சானும் பகை வைத்து தங்கம் முளைத்ததா, மைனியும் மைனியும் பகை வைத்து வீட்டுக்குள் தங்க சுரங்கம் வெளியாகியதா, உம்மாவும் மகளும் பகை வைத்து வீட்டுக்குள் என்ன அரிசி மலை கொட்டுகிறதா, என்ன நடந்தது, குடும்பத்தை காரி திருப்புகிறார்கள். எனவே ஒற்றுமையாகவும், இன்றிலிருந்து ஒற்றுமையாகவும், இந்த மத்தியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இருவருக்கு பகையா, இந்த ஜும்மா தொழுதவுடன் நான் உண்மையான முஸ்லிம், நான் அல்லாஹ்வுக்கு பயந்த முஸ்லிம், நான் நாளை இல்லை, நாளை அடுத்த செகண்ட் நான் மௌத்தாக இருக்கிறேன் என்று முசாபகா செய்வோம். முகத்தை திருப்பி கொண்டு போனால் அவர் பெருமைக்குரியவர் என்பதற்கு தெளிவான சான்று. சலாம் கொடுப்போம். இன்று இந்த ஜும்மாவுக்கு பின்னர் நான் தயவாக வேண்டுகிறேன், நான் என்னை பார்க்க வேண்டாம், நான் சொல்கிற விடயத்தை பாருங்கள், நீங்கள் ஒற்றுமையாகி பாருங்கள், உங்களுடைய புரட்சியில் 90% சிறந்த அமையும், சீராகிவிடும். எனவே அடுத்ததாக கண்ணியமான முஆஷரத், குடும்ப வாழ்க்கை, மனைவியோடு அதைத்தான சுருக்கமாக பேசினேன். எனவே சுருக்கம், நாம் திருந்தினால் உலகம் திருந்தும். இந்த மகுடத்தை நாம் தலையில் எடுப்போம். நீ திருந்து உலகம் திருந்து என்று மற்றவர்களுக்கு கையை காட்டுவதை விட நான் திருந்தினால் உலகம் திருந்தும் என்ற சிந்தனையில் அடுத்த செகண்டும் நான் மௌத்தாகலாம். மௌத்தாகினால் என்னுடைய பிள்ளை அழும் எனக்கு கேட்காது, என்னுடைய மனைவி அழுவார் எனக்கு கேட்காது, எனக்கு சாட்சி அங்கேதான் இருக்கும். அந்த நிலைமையில் அல்லாவிடம் போவதற்கு என்னிடம் என்ன இருக்கிறது என்பதை சிந்திப்போம். எனவே பகைகளை மறந்து ஒற்றுமையாக, குரோதங்களை மறந்து விட்டுக் கொடுப்போடு, இபாதத்துகளிலே பரலுகளை மாத்திரம் செய்யாமல் சுன்னத்துகளையும் பேணி இந்த ஊரை ரியாத் நகர், மதீனா நகர், மக்கா நகர், மர்வா வீதி என்ற பெயர்களை வைத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, உண்மையான மக்கா மதீனாவுடைய பரக்கத்துள்ள ஒரு ஊராக நமது ஊரை மாற்றுவதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உதவி செய்வானாக. நல்லவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, உற்றார்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, பூர முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யாரு உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான இபாதத்துடைய பக்குவத்தை தருவாயாக, தொழுகையிலே பேணுதல் தருவாயாக, நமது வீட்டு சூழலை சீராக்குவாயாக, நல்ல சூழலாக மாற்றுவாயாக, நமது பிள்ளைகளை ஒழுக்கம் உள்ளவர்களாக வளர்த்திருக்க கிருபை செய்வாயாக, நமது கணவன் மனைவிக்குள்ள உறவை சீர்படுத்துவாயாக, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள உறவை சீர்படுத்துவாயாக, ஊரில் ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக, சுபீட்சத்தை ஏற்படுத்துவாயாக, செழிப்பை ஏற்படுத்துவாயாக, நமது குணங்களையும் சீர்திருத்துவாயாக, கொடுக்கல் வாங்கலையும் சீர்திருத்துவாயாக, எல்லா விடயங்களிலும் சீரான பரிபூர்ணமான ஒரு முஸ்லிமாக கலிமாவோடு உயிர் பிரியக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. الحمد لله رب العالمين.